பிரசித்தமாய் விடியல் புலத்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே வசந்தமாய் விடியல் புலத்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக
மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே ஆண்டுடைய கல்வாரி பலியில் மீண்டுமாய் இப்போது நாம் இணைந்து இறைவனுடைய அருளை பெற இருக்கிறோம். வார்த்தை வாயிலாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். உயிருள்ள தெய்வமாயிருக்கிறவர் உயிருள்ள வார்த்தை வழியாக நம்மோடு உரையாடுகிறார். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொன்னவர் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நமக்காக உடைபட்டு இந்த பலிபீடத்தில் தன்னையே தகன பலியாய் தந்து நம்மை வாழ வைக்கிறார், ஆன்மாவை பலப்படுத்துகிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு இரண்டு கதாபாத்திரங்களை கண்முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒன்று யாயிர், இரண்டாவது இரத்தப்போக்குடைய பெரும்பாடுடைய பெண் என்று பார்க்கிறோம். இந்த இருவருமே தன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாய் ஆண்டவரை அசைத்து பார்த்தார்கள். அப்படிதான் நான் சொல்ல நினைக்கிறேன். இவர்கள் இருவரும் தன்னுடைய நம்பிக்கையின் மூலமாய் நினைத்ததை சாதித்தவர்கள். அந்த இரண்டு கதை மாந்தர்களும் நமக்கும் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். இறந்து போனால் என்று உலகமே எண்ணி என் மகளை உயிர்த்தள செய்தவர் ஆண்டவர், உயிர் கொடுத்தவர் ஆண்டவர், அப்பேற்பட்ட புதுமை உங்களுக்கும் செய்வார் என்று யாயிர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 18 வருடங்களாய் நான் செல்லாத மருத்துவமனை அல்ல, நான் போகாத இடமல்ல, பார்க்காத வைத்தியம் அல்ல, எல்லாரும் கைவிட்ட பிறகும் கூட யாருமே முடியாது என்று சொன்னபோதும் கூட நான் ஆண்டவரை நம்பினேன், அவர் எனக்கு சுகம் கொடுத்தார். என் வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற்றுவிட்டது என்று நினைத்தேன், அவர் எனக்கு ஒரு முதற்புள்ளியை வைத்து என் வாழ்க்கையை தொடங்கி வைத்தார் என்று சொல்லுகிறார். நாமும் இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட அதைத்தான் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, கலக்கத்தோடும் ஐயத்தோடும் என்னுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. நான் கேட்ட காரியங்கள் பல நாளாகியும் தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது. அது எப்போது கிடைக்கும் என்று தெரியவில்லை. இருப்பினும் கூட என்னுடைய நம்பிக்கை இந்த நாளில் இந்த திருப்பலியின் வாயிலாக நான் எடுத்து வைக்கிறேன். என் நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு இருந்து அதிசயங்களை செய்ய வேண்டுகிறேன் என்கிற மனநிலையோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.
மகனே கலங்காதே, மகளே திகையாதே, மகனே கலங்காதே, மகளே திகையாதே, காக்கும் தேவன் நான் உன்னோடு இருக்க பயமுனக்கேன் மகனே, பயமுனக்கேன் மகளே, மகனே கலங்காதே, மகளே திகையாதே, வியாதிகள் வருத்தமோ கவலையு கண்ணீரோ, வியாதிகள் வருத்தமோ கவலையும் கண்ணீரோ, சுகமாக்கும் தேவன் நான் இருக்கின்றேன், சுகம் தருவேன் மகனே, பயமுனக்கேன் மகளே. மகளே திகையாதே, காக்கும் தேவன் நான் உன்னோடு இருக்க பயமுனக்கேன் மகனே, பயமுனக்கேன் மகளே. மகனே கலங்காதே, மகளே திகையாதே.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழுமனதோடு உம்மை வழிபட வேண்டுகின்றோ. அவ்வாறு எங்கள் மக்களையும் நேரிய உள்ளத்தோடு அன்பு செய்து நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிழறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2:2 வாசகம், அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 9-10 மற்றும் 14-24-25, 30-19:3 முடிய. அந்நாள்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்றுவிட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாளி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்துச் சென்று உயிருடன் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரலெழுப்பி அரசனிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார், என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. எனக்கு செவி சாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும், ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன், உம்மொழியனை காத்தருளும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றுவோமக்கே.
மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் முறை வார்த்தைகள் 21 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்புட்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பன் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவர் காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியோடு போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபுவின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலங்குவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்மிடம் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்பது பொருள். உடனே சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பு இறை மக்களே, இந்த கல்வாரி பலியில் ஆண்டவர் நம்மோடு உணவாய் கலக்க காத்திருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து மன்னித்து நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துகிறார். இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு காரியம் நடக்கிறது, அதுதான் வார்த்தையால் அவர் நம்மை தொடுகிறார். அவர் பேச நாம் கேட்க, நாம் பேச அவர் கேட்க என்று ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உரையாடல் நடக்கிற இடம்தான் இந்த திருவுரை என்று சொல்லப்படக்கூடிய மறையுரை பகுதி. இந்த பகுதியில் இன்னைக்கு இரண்டு முக்கியமான ஒரு புதுமைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அது எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்ப்பது அப்படின்றதையும், அந்த புதுமைகள் நடக்கிற பொழுது அந்த புதுமைக்கு காரணமாக இருந்த இருவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதையும் நாம் இணைந்து சிந்திக்க காத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையை தான் நான் மைய சிந்தனையாக எடுத்திருக்கிறேன். ஆண்டவர் இருக்கிற பொழுது முற்றுப்புள்ளி முதற்புள்ளி ஆகும். ஆண்டவர் இருக்கிற பொழுது முற்றுப்புள்ளி முதற்புள்ளி ஆகும். எப்படி ஃபாதர் புரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன நிகழ்வோடு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவம் கட்டாயம் இருக்கும். என்ன அனுபவம்? எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கு. எல்லாருமே கையை விட்டு போயிடுச்சு. பாத ஒன்றுமே இதுக்கப்புறம் இதற்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை அது இதற்கப்புறம் அடுத்தடி எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலையை நான் அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிற இடத்துலிருந்து அடுத்து ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருப்பார். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு யாரையாவது ஒருவரை கருவியாக பயன்படுத்தி இருப்பார். அப்படிப்பட்ட நிகழ்வுகளைத்தான் இன்றைக்கு நாம் யோசிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. நான் சின்ன ஃபாதராக இருக்கிறப்போ நான் இருந்த அந்த பங்கில் வந்து பங்கு திருவிழா கொண்டாடுகிறார்கள். அந்த பங்கு திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு அரை நாள் தியானம், மாலை நேர தியானம் ஒன்று தயார் செய்யப்படுகிறது. அப்போது அதற்காக நான் தான் ஆட்களை எல்லாம் தயார்படுத்துகிறேன். ஃபாதர் சொன்னார், பங்குசாமி இப்படி உங்களுக்கு தெரிந்த ஆட்களை நீங்கள் அழைத்து கொள்ளலாம், இந்த நாட்களில் உங்களுடைய நண்பர்கள்லாம் அழைச்சி இந்த தியானத்தை நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொன்னார். திருவிழாவுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு தியானம். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒரு ஃபாதரை நான் கேட்டு வச்சு அவரை நாட்கள்லாம் குறித்து வைத்து தலைப்பெல்லாம் அனுப்பி வச்சாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. அவர் அங்கேருந்து பாடல்கள்லாம் அனுப்பிட்டார். அந்த பாடல்கள்லாம் பாட்டு கிளாஸ் கொடுத்து அவங்களெல்லாம் பயிற்சி பண்ண சொல்லி எல்லாம் தயாராக இருக்கிறது. அன்று மாலை 5 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9 மணிக்கு அந்த தியான நிகழ்வு நடக்க வேண்டும். மதியானம் ஒரு 12:30 போல எனக்கு ஒரு அலைபேசியிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அந்த ஃபாதர் ஃபோன் பண்ணுறாரு, பிரிட்டோ மன்னிக்கணும் அப்படின்னாரு. என்ன சாமி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, என்னுடைய வகுப்பு தோழர் ஒரு குருவானவர், அவர் இறந்துட்டார், என்னுடைய உற்ற நண்பர், அவருக்கு நாளைக்கு அடக்கம் இருக்கிறது, நான் வந்துட்டு உங்கள் ஊருக்கு வந்துட்டு திரும்ப முடியாது, மோரோவர் நான் தான் எல்லா காரியங்களும் இருந்து செய்ய வேண்டியிருக்கு, என்னுடைய நெருங்கிய நண்பர், அதனால் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தம்பி, தயவு கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கோங்க, வேறு மாற்று ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் 12:30 சொல்கிறார். எனக்கு என்ன செய்கிறதுனே புரியவே இல்லை. இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்து நற்கருணை கூடிய அந்த ஜப வழிபாட்டை, அந்த குணமளிக்கிற வழிபாட்டை நடத்தணும். எனக்கு என்ன செய்யறேன் ஒன்றுமே புரியல. பங்குசாமியார்ட்ட சொன்னால் அவர் திட்டுவார், இருந்தாலும் கூட நான் அவர்கிட்ட போய் ஃபாதர் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு, என்னங்க இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஃபாதர், இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான், இறப்பு, அவங்க வீட்டில் இறப்பு நடந்திருக்குது, அதனால் வர முடியலன்னு சொல்கிறாரு நண்பரா அந்த ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது, நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள்லாம், நீங்கள் தான் நடத்தணும்னு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டார். அப்போ நமக்கு பெரிய அளவில் இந்த அனுபவங்கள்லாம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தை சொல்லக்கூடிய வல்லமைகள்லாம் பெரிய அளவில் நமக்கு அப்போது அனுபவம் இல்லாதனால எனக்குள்ளே பயங்கரமான ஒரு தயக்கம். சரின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம பண்ணியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு முடிச்சுட்டு நான் 2 மணிக்கு பேனை எடுத்து பைபிள் எடுத்து வச்சு இருக்கிற எல்லா புக்ஸையும் பக்கத்து பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு கமெண்ட்ரியை வாசிக்கிறேன், எங்கிட்ட பைபிள் கொட்டேஷன்ஸை பார்க்குறேன், ஏற்கனவே இருந்த மறையுறைகளை பார்க்குறேன். கை ஒரு பக்கம் ஆடுது, மனசெல்லாம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா டெட்லைனை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பயங்கரமான ஒரு பதட்டம் வேர்க்குது. எனக்கு என்ன செய்ய போகிறேனே தெரியல. ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 3:30 போல் எனக்கு ஒரு அலைபேசியிலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. எனக்கு தெரிந்த இன்னொரு குருவானவர் தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர், அவர் ஃபோன் அடித்தார், பிரிட்டோ இந்த மாதிரி நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வர வேண்டி இருக்கிறது, நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணத்துக்காக உங்கள் நான் பக்கத்து பங்குக்கு வர்றேன், இன்றைக்கு மதியத்துக்கு மேலே நான் வரலாம்னு நினச்சேன், ஒரு 4 மணி போல் நான் உங்கள் ஊருக்கு டீக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன், எனக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை. அப்படியே ஃபாதர் கட்டாயம் வாங்க ஃபாதர், உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் லைட்டாக ஒரு பிட்டு கொடுத்தேன். ஃபாதர் இந்த மாதிரி ஒரு 5 மணிக்கு ஒரு வழிபாடு இருக்கிறது, நல்ல மக்கள் நிறைய பேர் வருவாங்க, நீங்களும் சேர்ந்து என்னோடு இருந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும், அல்லது நீங்களே நடத்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி போட்டோ திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. உங்களால் முடியும் ஃபாதர், உங்கள் அனுபவத்துக்கு நீங்கள் கட்டாயம் செய்ய முடியும் அப்படின்னேன். உடனே அந்த ஃபாதர் ஒத்துக்கிட்டாரு, சரி விடு நான் செய்கிறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பாடல்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பாடு அப்படி என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நேரத்தில் அதை நினச்சி பார்க்குறேன், ஐயோ போச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி ஒரு பதட்டத்தோடு பயத்தோடையா ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போத கடவுள் எங்கோ இருந்த ஒரு குருவானவர் அனுப்பி இடம் இருக்கிற அந்த கலக்கத்தை போக்கி அந்த மக்களுக்கும் நல்ல செய்தியை அந்த நாளில் ஒரு நிறைவாக கொடுப்பதற்கு ஆண்டவர் வழி செய்தார். என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு இல்லை, ஒரு டெட்லைன் வச்சு ஒரு பதட்டத்தோடு நம்ம ஒரு காரியத்தை பதறி அப்படின்னு செய்கிற பொழுது அது மக்களுக்கு நிறைவான பலனை தராது. ஆண்டவர் அன்னைக்கு நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துல எனக்கு ஒரு முதற் புள்ளியை வச்சு விட்டார். முற்றுப்புள்ளி அங்கு முதல் புள்ளியாக மாறியது. இந்த அனுபவம் என் அன்பு மக்களே உங்கள் எல்லாருக்குமே கட்டாயம் இருக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்து என்பதே இல்லை. ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஊருக்கு போயிருப்பீங்க, அதான் கடைசி பஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேலே பஸ்ஸே இல்லை, இன்றைக்கி நைட்டு பஸ் ஸ்டாண்டில் தான் தூங்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த பக்கமாக காரில் வருவார், என்ன அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்பார், உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பார். வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி பண கஷ்டங்கள் வருகிற பொழுது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கும். ஏகப்பட்ட இடங்களில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் லைட்டை நம்மளை லிஃப்ட் பண்ணி விடுவார். யார் மூலமாவது அப்படி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இன்றைக்கி லிஃப்ட்டு கொடுக்குறாரு, ரெண்டு பேருக்கு கொடுக்குறாரு. நம்ம வழக்கமாக எங்கள் கிராமப்புறங்கள்லாம் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, சாண் ஏர்னா முளம் சறுக்குது அப்படின்வாங்க, சாண் ஏர்னா முளம் சறுக்குது அப்படின்வாங்க. நம்ம ஏரெலாம் நினப்போம் கீழே தள்ளி விட்ருவாங்க, ஏரெலாம் நினப்போம் கீழே தள்ளி விட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்படி விழுந்து கிடந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இன்னைக்கு வாழ்க்கை கொடுக்குறார். யார் அப்படின்னு சொன்னால், யாயிருடைய மகளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கிறது. ரெண்டு பேருக்கு ஒரு புதுமைக்குள் ஒரு புதுமை அப்படின்னு சொல்லலாம், அழைப்பிற்குள் அழைப்பு அப்படின்னு சொல்கிறது போல் ஆண்டவர் ஒரு புதுமையை செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிற பொழுது இன்னொரு புதுமை அந்த இடத்துல நடக்கிறத இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வார்த்தையாக சொல்லுகிறார். என்ன, யாயிர் ஒரு ஒரு நூற்றுவ தலைவனைப் போல ஒரு படை தளபதியாக அவன் இருக்கிறான். அவன் வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் எத்தனையோ பேர் அவனிடம் இருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய மகளுக்கு ஒரு நோய் வந்து விடுகிறது. இது எல்லாருக்குமே நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய காரியங்க. எவ்வளோதான் பணங்காசு இருந்தாலும், எவ்வளோதான் சொந்த பந்தம் இருந்தாலும், எவ்வளோதான் நமக்கு வந்து ஆள்பலம் இருந்தாலும், எல்லாமே இருந்தாலும் சரி, உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, இந்த உடல் சுகவீனப்பட்டு போயிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாமே போனது மாதிரி தான். இங்கே யாயிருக்கு எல்லாமே இருக்குது, அவனுடைய மகள் சாக கிடக்கிறாள். அந்த சூழ்நிலையில் அவருக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய தெரியல. என் மகளுடைய வாழ்க்கை முடிய போகுது, என்னுடைய வாரிசு என்னை விட்டு போகிறது, நான் நேசித்த என் மகள் என்னை விட்டு போக போகிறாள் அப்படின்ற உணர்வு வந்துடுச்சு. எப்போவுமே அப்பாக்களுக்கு மகள்கள் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கும். எப்போவுமே ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்றது எல்லா உறவுகள்லையுமே ஒரு ஈர்ப்பு கொடுக்கும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஈர்ப்பை வந்து இந்த தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இருக்கிற அந்த ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மகளை இழக்க போகிறோமே என்று அவர் வருந்தி நிற்கிற பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவிடம் போய் தன்னையே முழுமையாக சரணாகதியாக கொடுக்கிறார் என்பதை தான் அவருடைய காலில் விழுந்து அப்படின்ற வார்த்தை வரும். அவருடைய குனிந்து ஆண்டவருடைய காலில் விழுகிறார். விழுந்து அந்த இடத்துல தன்னையே முழுமையாக கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக இயலாமை வெளிப்படுத்தி, என் பிள்ளைக்கு நீங்கள் நினைத்தால் மட்டுமே உயிர்ப்பிச்சை கொடுக்க முடியும் என்று அந்த இடத்தில் வேண்டுவதைத்தான் இன்றைய நாளில் ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை நம் ஆண்டவருக்கு எப்போதும் இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 53:5 வாசிக்கிறோம், அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம்முடைய தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிலைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமாகிறோம். இந்த வார்த்தை ஏசாயா புத்தகத்தில் யார் வாசிக்க கேட்டிருக்கிறார்? யாயிர் வாசிக்க கேட்ட பிறகு கடவுளுடைய மகன் என்றல்லவா இவரை சொல்லுகிறார்கள், அப்போ தந்தைக்கு இருக்கிற அதே குணம் மகனுக்கு இருக்குமே என்று சொல்லி அந்த மகனை நம்பி போகிறார். நமக்காக காயப்பட்ட கடவுள் நமக்கு சுகம் தருவார் என்று நான் வாசித்திருக்கிறேன். ஆண்டவரே, என் கடவுளின் மகனே, எனக்கு நீங்கள் என் மகளுக்கு சுகம் தாருங்கள் என்று தன்னையே முழுமையாக அந்த இடத்தில் அவர் சரணாகதியாக கொடுப்பதைத்தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமாம் மக்களே, இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் இந்த காலில் விழுகிற ஒரு கலாச்சாரத்தை போய் பார்க்குறோம். காலில் விழுகிற கலாச்சாரம் அது அரசியல் வட்டத்தில் நம்ம சொல்லவே தேவையில்லை. அது ஒரு காலில் விழுவது என்பது ஒரு 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 அசிங்கப்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியமாக இன்றைக்கி மாற்றிட்டாங்க. ஒரு ஆதாயத்துக்காக அரசியல்வாதி காலங்களில் போய் விழுகிறது, அதெல்லாம் வந்து அந்த காலில் விழுகுதல் அப்படின்றது, காலில் விழுந்து வணங்குதல் அப்படின்றது இருக்கிற அந்த தெய்வீகத்தை இன்றைக்கி சிதைச்சிட்டாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளில், ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், அன்னபூரணி அரசுன்னு ஒரு அம்மா, ஐயோ பயங்கரமான ஒரு கூத்து. அந்த அம்மா காலில் போய் எல்லோரும் விழுகிறாங்க. அது நடிக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்தில் பின்னாடி அப்பட்டப்படுத்தப்பட்ட பிறகு தான் என்னன்றதே தெரிய வருது. ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது கடவுள் அம்மா அவங்ககிட்ட இருக்கிறாங்க, ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பொத்துன்னு போய் அவங்க காலில் விழுகிறது. காலில் விழுகிறது என்பது தன்னிலை வருத்தி, அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை என்பதை வெளிப்படுத்துவது தான் காலில் விழுகிறது. ஆண்டவருக்கு முன்னாடி தான் மட்டுங்க நம்ம காலில் விழுகலாம், கடவுளுக்கு முன்பாக நம் காலில் விழுகலாம், நம் பெற்றவர்களுக்கு முன்பாக நம் காலில் விழுகலாம். இன்னமும் ஒருபடி சுருக்கி சொல்லணும்னா, நம் நலன் குறித்து அக்கறையோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறவர்கள் காலில் நாம் விழுவதில் தப்பே இல்லை. ஆனால் நமக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஒருத்தர் காலில் விழுகிறோம் அப்படின்னா, நான் என்னைய மதிக்கலைன்னு தான் அர்த்தம். ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க அந்த உடல் நான் மதிக்கலை, எனக்கு கொடுக்குற அந்த ஆன்மாவை நான் மதிக்கலை அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் யாருடைய கால்களில் விழுவதற்கு முன்பாக யோசிச்சு பாருங்கள், நம் மீது அக்கறை உள்ளவர்களா, நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய மனிதத்தையும் மதிக்கக்கூடியவர்களா அப்படின்னு பாருங்களேன். யார் இருந்த இடத்துல என்ன செய்கிறாரு, போய் ஆண்டவுடைய காலில் விழுந்துறாரு பாருங்கள். ஆண்டவுடைய கால்களில் விழுந்து தான் இந்த வார்த்தையை சொல்லி, என் மகளுக்கு நீங்கள் கொடு உயிர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். தனக்குள் இருக்கிற அந்த ஆணவம் அதையெல்லாம் போயிடுச்சு. என்ற படை வீரர்கள் இருக்கிறாங்க, நான் சொன்னால் வர்றதுக்கு, நான் சொன்னால் போகிறதுக்கு எல்லாருமே எனக்கு இருக்கிற நிற்கிறாங்க. இருந்தாலும் கூட ஆண்டவரே, உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிற்கும் போத நான் உங்கள் சிரசு, என் சிரசு உங்கள் காலில் படக்கூடிய அளவிற்கு நான் உங்களை விழுந்து வணங்குவேன், என் ஆணவம் என்னோடு அழிந்து போகட்டும் அப்படின்றது போல ஒரு உடல் சைகையை வெளிப்படுத்துகிறார். ஒரு வார்த்தையில் சொல்ல போனோம்னா, ஆணவத்தை களைவதே ஆன்மீகத்தின் அடிப்படை தேடல். ஆணவத்தை களைவதே ஆன்மீகத்தின் அடிப்படை தேடல். இந்த ஒரு சிந்தனையை, இந்த ஆணவத்தை களைந்த யாயிருடைய இந்த செயல்பாட்டின் மூலமாக முற்றுப்புள்ளி பெற்ற அவருடைய மகளுடைய வாழ்க்கை முதற் புள்ளியாய் மாறியது. முற்றுப்புள்ளி பெற்ற அவருடைய வாழ்க்கை முதல் புள்ளியாக மாறி போனது. அதே போல இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த புதுமையை செய்யலான்னு பயணிக்கிற அந்த நேரத்தில் அந்த ஊரில் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ வருடங்கள், 18 வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள், அத்துணை வருடங்களாக அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணானவள் ஆண்டவருடைய கால்களில் விழுவதற்கு முன்பாக யோசிக்கிறார். ஒரு சமூகம், ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம் தான் இயேசு வாழ்ந்த அந்த யூத சமூகம். அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு ஆணோடு ஒரு பெண் இணைந்து நடப்பதோ இணைந்து செல்வதோ என்பது கற்பனைக்கு மெட்டாத ஒரு காரியம். அதுவும் இயேசுவை போன்ற ஒரு போதகராக பார்க்கக்கூடிய ஒரு இறை மனிதனை அல்லது ஒரு குருவை ஒரு பெண் போய் தொடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு காரியம். லேவியர் புத்தகம் 15:25-31 அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய இழிநிலை என்ன என்பதை லேவியர் 15:25-31 நமக்கு அவற்றையெல்லாம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையில் அவள் முடிவு செய்கிறான், ஒரு கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு பெண் சென்று ஆணை தொடுகிறாள் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளையும் அறிந்தவள் தான் இந்த இரத்தப்போக்குடைய பெரும்பாடு கொண்ட அந்த பெண். அவள் நினைத்து பார்க்கிறான், இந்த நோயோடு இந்த இரத்தப்போக்கோடு இந்த இழிநிலையான இந்த நிலையில் நான் இருப்பதை காட்டிலும் இறைவனுடைய மகனை தொடப்போகிறேன் என்ற காரணத்திற்காக நான் இறக்க நேர்ந்தாலும் அது எனக்கு சிறப்பு என்கிற மனநிலையோடுதான் அவள் அந்த இடத்திலே போய் ஆண்டவருடைய ஆடையைத்தான் தொடுவதற்கு முயற்சி செய்கிறான். அதைத்தான் இன்றைக்கு நம்ம வாசகத்திலையும் பார்க்கிறோம். இத்தோடு நாம் சாக வேண்டிய நிலை வந்தாலும் கூட அதை தன்னுடைய இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாய் காட்டலாம் என்கிற உணர்வு அவளுக்குள் இருக்கிறது. இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பாருங்களேன், இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறார். இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஆண்டவருடைய குணமளிக்கக்கூடிய வல்லமையில் நம்பிக்கை இருக்கிறது, குணமளிக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், யாயிராக இருந்தாலும் சரி அல்லது இந்த இரத்தப்போக்குடைய பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே எடுத்தோன்னு ஆண்டவரே அப்படின்னு வந்து விழுந்து கிடக்கல. அவர்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்கள், முடிந்த அளவு முயற்சிகளை செய்தினார்கள். ஆனால் இது சில நேரங்களில் இந்த ஆண்டவருடைய குணமளிக்கிற வல்லமையை குறித்து நம்ம நினச்சி பார்க்குற பொழுது ஆண்டவர்கிட்ட போனால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நம்முடைய சுய முயற்சிகள் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம கட்டாயம் செய்யணும். இன்றைக்கி எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்கிறது, எத்தனையோ பேருக்கு வந்து வைத்தியங்கள் தெரிந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, சுய வைத்தியம் இருக்கிறது, நம்முடைய கை வைத்தியம் இருக்குது. இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒரு நோயின் வந்தோம் முதன்னே பொத்துனு போய் ஆண்டவர் காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் தான் இந்த வைத்திய முறைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, குணமளிக்கக்கூடிய வல்லமை இந்த இயற்கையில் கொடுத்துருக்கிறாரு, இவற்றை எதையுமே பயன்படுத்தாமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவரிடம் போய் சரணாகதியை உடனடியாக ஆகிவிட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னோடனே கடவுளை குறை சொல்கிறது அப்படின்றதும் என்னை பொறுத்தவரை அது ஒரு தவறான காரியமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த கொடுத்திருக்கிற காரியங்களை பயன்படுத்தி நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றதை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு செய்கிறார். எந்த முயற்சியுமே செய்வாமல் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று நம்புவதும் நடக்காத பட்சத்தில் இறைவனை குற்றப்படுத்துவதும் இன்றைக்கு இயல்பாக இருக்கிறது. மானுட முயற்சியும் இறைவனின் தலையீடும் இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாளில் நாம் சொல்ல விரும்புகிறோம். அப்படி ஒரு முயற்சியோடு போகிற பொழுது நீங்கள் முயற்சிக்கு மேல் முயற்சி பண்ணி கடவுள் நம்பிக்கையோடு அதை நம்ம சேர்த்து வைத்துக்கணும். இறைவனுடைய வல்லமையோடு இறைவனோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நல்ல பல முயற்சிகளை எடுக்கிற பொழுது தோல்வி கண்டு அது முற்றுப்புள்ளியாய் முடிய போகிறது அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் இந்த மகனும் இந்த மகளும் என் மீது நம்பிக்கை கொண்டு இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள், இவனுடைய நம்பிக்கை நான் பொய்த்து போக செய்ய மாட்டேன் என்கிற உணர்வோடு அவர் முன்னின்று வைத்து நம்முடைய முற்றுப்புள்ளியை முதற் புள்ளியாக மாற்றுவார். ஆண்டவர் நம்மோடு இருந்தார் என்று சொன்னார், இவை எல்லாம் நமக்கு நடக்கும். இந்த புதுமையை செய்கிற பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், யார் என்னை தொட்டது, யாரனை தொட்டது? ஆண்டவருடைய உடலிலிருந்து வல்லமை வெளியேறியது என்று சொல்லுகிறார்கள். அப்போ கூட இருக்கிறவங்களுக்குலாம் அது புரியவே இல்லை, அவர்களுக்கு புரியவே இல்லை. என்ன புரியலை? யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லுகிற பொழுது, எப்படிங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உங்களை தொட்டது யாருன்னு கேட்டால் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அப்படின்னு கேட்குற பொழுது, ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை என்னை தொட்டவர் யாரோ ஒருவர் தொட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த பெண்மணி முன் வருகிறார். இப்போது ஜீசஸுடைய அந்த வார்த்தை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறார் அப்படின்னா, சுயத்தை முழுமையாய் தன் அடக்கத்திற்குள் அவர் வைத்திருக்கிறார். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா என்று சொல்ல முடியாது, என் காதுக்கு வந்த செய்தி, நான் வாசித்ததாக எனக்கு நினைவும் இருக்கிறது. என்னன்னா, உலகத்தில் இதுவரை பிறந்த மனிதர்களிலேயே, இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த மனிதர்களிலேயே, இயேசு ஆண்டவருக்கும் அதற்கு அடுத்தாற் போல புத்தருக்கும் தான் அவருடைய அந்த இறை அலைகள் என்று சொல்லப்படக்கூடிய அவ்ரா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, அந்த அதிர்வுகள், இறை அதிர்வுகள் அதிகமாய் உள்ளது இவர்கள் இருவருக்கு தான் என்று சொல்வார்கள். பல அடி தூரத்தில் இருந்தாலும் கூட அவர்களால் தன்னை நெருங்கி வருவதை அவர்களால் கண்டுகொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய இறை வல்லமை இருந்ததினால தன் ஆடையை தொட்டவர்களை கூட கணித்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு இறைவனுடைய வல்லமை இருந்தது அப்படின்றது கூட இருந்த சீடர்களுக்கு தெரியல. ஆனால் அந்த பெண் நம்பினால், அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் கூட சுத்தி போயிட்டே இருக்காங்க. சிடுகளான சுத்தி போயிட்டு இருந்திருப்பாங்க, தலைவர் நடுவில் போற மாதிரி தான் நடந்து போயிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அது தெரியவில்லை. ஆனால் யாருக்கு தெரிகிறது என்று சொன்னால், இந்த இரத்தப்போக்குடைய பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, பேதுருடைய மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சலாக இருக்கிறாரு, ஆனால் பேதுருக்கு தோணலை. எது தோணலை? இயேசுடைய அந்த ஆடையை தொட்டால் கூட என் மாமி சுகமடைஞ்சிருவாங்க அப்படின்னு யாரும் யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த பெண்ணு தான் யோசிக்கிறான், அவருடைய ஆடையை தொட்டால் போதும், நான் கட்டாயம் சுகமடைஞ்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு தொடுகிறாள். ஆண்டவர் கேட்கிற பொழுது கூனி குறுகியவளாக அந்த சமூகத்திற்கு முன்பாக வந்து நிற்கவில்லை, ஆண்டவருடைய காலில் விழுகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணுக்கு ஆண்டவருடைய அந்த நம்பிக்கை, அவருடைய சுகம் தரக்கூடிய அந்த நிகழ்வில் இருக்கிற நம்பிக்கை ஆழமாக இருந்தது அப்படின்றத இன்றைக்கு வாசகம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு சகோதர பிள்ளைகளே, நிறைய இறைவார்த்தைகளை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட முடியும். இருப்பினும் கூட இந்த ஒரு இறைவார்த்தையை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இணைச்சட்டநூல் 7:15, எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இணைச்சட்ட நூல் 7:15 இவ்வாறு சொல்கிறது, எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் உங்களை செய்ய முடியும், அவரால் செய்வார் அப்படின்னு இறைவார்த்தை நமக்கு சொல்லுது. நம்ம கேசியில் திருப்பலி பார்க்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் உடல்நலம் சுகமற்றவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பேர் உடல் சுகவீனத்தோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் இறை நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காண்டி உங்கள்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அவருடைய திருப்பாதம் அமர்ந்து முழந்தால் படியிட்டு உங்களுடைய நெத்தி மண்ணில் படுகிற அளவுக்கு, ஆண்டவருடைய திருப்பாதம் படுகிற அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் சுகம் தருவார், உங்கள் வழியாகவும் சுகம் தருவார், உங்களுக்கும் சுகம் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் முற்றுப்புள்ளிப்பட்ட காரியத்தை அவர் முதற்புள்ளியாக மாட்டி விடுவார். அல்லது உங்களிடம் ஜெபிக்க கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் முற்றுப்புள்ளி பெற்றுவிட்டது என்று நினைக்கிறீர்களோ, நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். யாயிரின் மகளுக்கு சுகம் கொடுத்தது போல, யாயிரின் மகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது போல, இறந்து விட்டால் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவளை உயிரோடு எழுப்பியது போல, அல்லது இரத்தப்போக்குடைய பெண்ணுடைய அந்த 18 ஆண்டுகால போராட்டத்தை ஆடை நுனியை தொட்டதன் நம்பிக்கையின் பார்த்து சுகம் கொடுத்தது போல, உங்கள் ஜபமும் கேட்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்புள்ளியாய் இருக்கிற காரியம் முதற் புள்ளியாய் மாற்ற வல்லவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரோடு இணைந்து பயணிப்போம். இறைவனுடைய ஆசிரை தொடர்ந்து இந்த பலியிலே வேண்டுவோம். ஆமென்.
தருகின்ற காணிக்கை இதய